வணக்கம். தினமலர் 10 மணி செய்திகள். பாதிக்கப்பட்டவர்களை மிரட்டி பணிய வைக்க முயல்வதில் திமுகவையே மிஞ்சிவிட்டது தாபேக. நயினார் நாகேந்திரன். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது, தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் தாவிக்க இளைஞரணி நிர்வாகிகளால் இளம்பெண் ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாகவும், இதுகுறித்து புகார் அளிக்கக்கூடாது என அப்பகுதி தாவிக்க எம்எல்ஏ சரவணன் பாதிக்கப்பட்ட பெண்ணை மிரட்டுவதாகவும் வெளியாகியுள்ள செய்தி கடும் அதிர்ச்சியளிக்கிறது. ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கும் மமதையில் பெண்களை பாலியல் ரீதியாக வேட்டையாடுவதிலும் பாதிக்கப்பட்டவர்களை மிரட்டி பணிய வைக்க முயல்வதிலும் ஆளானப்பட்ட திமுகவையே மிஞ்சிவிட்டது தாவிக்க. ஊரில் உள்ள குற்றவாளிகளையெல்லாம் பொறுக்கி எடுத்து அமைச்சர் பதவியில் அமர்த்தினால் குற்றங்களை எப்படி ஒடுக்க முடியும்? குற்றவாளிகளுக்கு எப்படி பயம் இருக்கும்? ஆட்சி பொறுப்பேற்றவுடன் பெண்களின் பாதுகாப்பிற்காக சிங்கப்பெண் படையெல்லாம் அமைப்பதாக விளம்பரம் தேடிய முதல்வர் விஜய் தனது சொந்த கட்சிக்குள்ளேயே பாலியல் குற்றவாளிகளை வைத்து பாதுகாத்து கொண்டிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. இச்சம்பவத்தில் தொடர்புடையதாக கருதப்படும் தாவிக்க எம்எல்ஏ சரவணனை முறையாக விசாரித்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தருவதோடு தனது கட்சியில் உள்ள குற்ற பின்னணி கொண்டவர்களை கண்காணிப்பு வளையத்தில் வைக்க வேண்டும் என விஜயை வலியுறுத்துகிறேன் என்று அதில் தெரிவித்துள்ளார்.
தாவேக்காவுக்கு ஆதரவு அளித்த அதிமுக எம்எல்ஏக்கள் 21 மீது தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை, சபாநாயகர் அறிவிப்பு. தமிழக சட்டசபையில் கடந்த மாதம் 13 நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக்க அரசு வெற்றி பெற்றது. ஆதரவாக 144 வாக்குகளும் எதிராக 22 வாக்குகளும் கிடைத்தன. 5 பேர் நடுநிலை வகித்தனர். திமுக வெளிநடப்பு செய்தது. அதிமுகவைச் சேர்ந்த 25 உறுப்பினர்களும் தாவேக்காவுக்கு ஆதரவு அளித்திருந்தனர். இவர்களை தகுதி நீக்கம் செய்யக்கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சபாநாயகர் JCT பிரபாகருக்கு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதம் மீதான நடவடிக்கை குறித்து சபாநாயகர் JCT பிரபாகர் தலைமைச் செயலகத்தில் நிருபர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது, நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக்காவுக்கு ஆதரவு அளித்த அதிமுக உறுப்பினர்கள் 25 பேரை தகுதி நீக்கம் செய்யக்கோரி எடப்பாடி பழனிசாமி சார்பில் மனு அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக அவரிடமிருந்து 4 கடிதங்கள் வரப்பெற்றன. அதன் பின்னர் 21 உறுப்பினர்கள் அளித்த விளக்கத்தை ஏற்று அவர்களை மன்னித்து விடுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். அவர் வழங்கிய 4 கடிதங்களை முறையாக ஆய்வு செய்தேன். எடப்பாடி பழனிசாமி 13/5/2026 அன்று அனுப்பிய கடிதத்தில் தெரிவித்தபடி உறுப்பினர்களின் மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறேன். அனைத்து மேல் நடவடிக்கைகளையும் கைவிடுகிறேன். எஞ்சிய 4 பேர் மீது நடவடிக்கை எடுக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோரியிருந்தார். அதன்படி உறுப்பினர்கள் எஸ் ஜெயக்குமார், மரகதம் குமரவேல், சத்யபாமா, இசக்கி சுப்பையா மீது நடவடிக்கை தொடங்கிவிட்டது. என்ன நடவடிக்கை என்பது பிறகு அறிவிக்கப்படும் என்று அவர் கூறினார்.
புதுக்கோட்டை மாவட்டத்தில் விதிமுறைகளை மீறி செயல்பட்ட 8 கல்குவாரிகளை மூட உத்தரவு. தாவிக்க அரசு பொறுப்பேற்ற பின்பு தமிழகத்தில் விதிகளை மீறி செயல்படும் கல்குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டார். அதன்படி பல்வேறு மாவட்டங்களில் உள்ள கல்குவாரிகளை ஆய்வு செய்ய அமைச்சர் பிரபு உத்தரவிட்ட நிலையில் விதிமுறைகள் மீறி செயல்படும் குவாரிகள் மூடப்படுகின்றன. புதுக்கோட்டை மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் கல்குவாரிகளில் கனிமவளத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் 8 மேற்பட்ட குவாரிகள் அரசு அனுமதியின்றி செயல்பட்டு வந்தது தெரியவந்தது. முதல்கட்டமாக 8 குவாரிகளை மூட சுங்கத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டனர். மேலும் விதிகளை மீறி செயல்பட்ட குவாரிகள் மீது அபராதம் விதிக்கவும் அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர்.
கோழிக்கோட்டில் ஷிகெல்லா நோய் பாதித்து 4 வயது சிறுமி உயிரிழப்பு. கேரளாவில் ஷிகெல்லா நோய் பரவி வருகிறது. இது ஷிகெல்லா என்ற பாக்டீரியாவால் குடலில் ஏற்படும் ஒரு தொற்று நோயாகும். இந்த நோய் அசுத்தமான உணவு, தண்ணீர் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் தொடர்பு மூலம் வேகமாக பரவுகிறது. இந்த நோய் பாதித்தவர்களுக்கு காய்ச்சல், வயிற்றுவலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் தென்படும். கோழிக்கோடு தலகலத்தூர் பகுதியைச் சேர்ந்தவள் நிலா, வயது 4. இவர் கடந்த 2 தேதி வாந்தி, காய்ச்சல், உடல்வலி போன்ற அறிகுறிகளுடன் கோழிக்கோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிறுமிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருப்பினும் உடல்நிலை சரியாகாததால் சிறுமியிடமிருந்து மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பரிசோதனைக்காக வைரலஜி ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட்டது. முடிவில் ஷிகெல்லா நோய் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து சிறுமிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இதையடுத்து சிறுமிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நிலா இறந்தாள். வயநாடு மாவட்டத்தில் இரண்டு பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகள் 164 பேருக்கு ஷிகெல்லா நோய் அறிகுறிகள் காணப்படுகிறது. அவர்களிடமிருந்து மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பரிசோதனைக்காக ஆய்வகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதன் அறிக்கை வந்த பின்னரே அவைகளுக்கு ஷிகெல்லா நோய் பாதிப்பு உள்ளதா என தெரியவரும் என்று கேரள மாநிலம் சுகாதாரத்துறை மந்திரி கே முரளிதரன் கூறினார்.
பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படை முதல்வர் விஜய் தொடங்கி வைத்தார். சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடக்க விழா சென்னை ராஜரத்தினம் மைதானத்தில் இன்று மாலை நடந்தது. முதல்வர் விஜய் பங்கேற்று அதிரடிப்படையை தொடங்கி வைத்தார். மகளிர் சிறுமியர் பாதுகாப்புக்காக தமிழக காவல்துறையில் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை என்ற புதிய பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. முதல்வர் விஜயின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும் இப்படைக்கு IG பவானீஸ்வரி நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த படையில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள பல்வேறு போலீசார் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் பஸ் நிறுத்தங்கள், ரயில் நிலையங்கள், கல்வி நிறுவனங்கள், வணிக வளாகங்கள், தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் என மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட உள்ளனர்.
மாநகராட்சிகளில் 24 மணி நேரமும் குடிநீர், அதிகாரிகளுக்கு முதல்வர் விஜய் உத்தரவு. முதல்வர் விஜய் தலைமையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை ஆய்வுக் கூட்டம் நேற்று தலைமைச் செயலகத்தில் நடந்தது. இக்கூட்டத்தில் ஜல்ஜீவன் மிஷன் உள்ளிட்ட மத்திய அரசின் குடிநீர் திட்டங்கள் நிலை குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. கடந்த 2026 ஏப்ரலில் மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட நகர்ப்புற நிதி திட்டத்தில் தமிழகத்திற்கு 30,000 கோடி ரூபாய் மதிப்பிலான உள்கட்டமைப்பு வசதிகளை செயல்படுத்த வாய்ப்புள்ளது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. தமிழகத்தில் உள்ள 25 மாநகராட்சிகளிலும் 24 மணி நேரமும் 7 நாட்களும் தடையற்ற குடிநீர் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை அதிகாரிகள் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். மேலும் 146 நகராட்சிகள் மற்றும் 479 பேரூராட்சிகளில் குடிநீர் உட்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு தினமும் குறைந்தபட்சம் 3 மணி நேரம் குடிநீர் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். சென்னையில் அடையாறு மறுசீரமைப்பு திட்டத்துடன் இணைந்து கூவம் ஆறு, பக்கிங்ஹாம் கால்வாய் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். வெறிநாய்களால் ஏற்படும் உயிரிழப்புகள் முற்றிலுமாக குறைக்கப்பட வேண்டும். முதல்வரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மாற்றத் திட்டம் 2026 முதல் 2031 வரை செயல்படுத்தப்பட உள்ளது. இதற்கு 1.50 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. குடிநீர் வழங்கல், பாதாள சாக்கடை கட்டமைப்பு, திடக்கழிவு மேலாண்மை, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, பொது சுகாதார உள்கட்டமைப்பு ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இத்திட்டம் இருக்கும் என முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். கூட்டத்தில் தலைமைச் செயலர் சாய்குமார், நகராட்சி நிர்வாகத்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி மற்றும் அலுவலர்கள் பங்கேற்றனர்.
தாவேக ஆட்சியில் ஊழல் குறைந்துள்ளது. விஜயை சந்தித்த பின் அன்புமணி பாராட்டு. பாமக தலைவர் அன்புமணி இன்று தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜயை சந்தித்து பேசினார். அப்போது பேசப்பட்ட விவரங்கள் குறித்து அன்புமணி பேட்டி அளித்தார். தாவேக தேர்தல் அறிக்கையில் முதல் வாக்குறுதியே ஜாதிவாரி கணக்கெடுப்பு பற்றியதுதான். எனவே ஜாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என முதல்வரிடம் கோரிக்கை வைத்தோம். தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்று நாளையுடன் 1 மாதம் நிறைவடைகிறது. அரசு நன்றாக செயல்படுகிறது. நிறைய மாற்றங்கள் வந்துள்ளன. ஊழல் பெரிய அளவில் குறைந்துள்ளது. ஆட்சியாளர்கள் மாறியுள்ளனர். ஆனால் அதிகாரிகள் மனசு இன்னும் மாறவில்லை. அவர்கள் மாறுவதற்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். 1 மாதத்தில் எல்லாம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் புதிய மின்திட்டங்கள் எதையும் கொண்டு வரவில்லை. தற்போதைய மின்வெட்டுக்கு திமுகவே காரணம். மேகதாது பிரச்சினை தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டுமாறு முதல்வரிடம் தெரிவித்துள்ளேன் என்று அன்புமணி கூறினார்.
மதுக்கடைகளை மூடியதால் அரசுக்கு 11,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு. திண்டுக்கல்லில் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் விக்னேஷ் அளித்த பேட்டியில் கூறியதாவது, டாஸ்மாக்கில் ஏற்படும் வருவாய் கசிவு 20 நாட்களில் தடுக்கப்பட்டு அரசுக்கு 1,200 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது. மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறையில் உள்ள குறைபாடுகளை தீர்க்க அரசு படிப்படியாக நடவடிக்கை எடுத்து வருகிறது. மதுபாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கப்படும் பிரச்சினைக்கு சட்டசபை கூட்டத்தொடருக்குள் தீர்வு எட்டப்படும். மருத்துவமனை, கோவில், பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள மதுக்கடைகளின் எண்ணிக்கையை குறைப்பது முதல்வரின் விருப்பம். ஏற்கனவே 717 மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளன. தற்பொழுது 717 கடைகளை மூடியதால் அரசுக்கு ஆண்டுக்கு 8,000 முதல் 11,000 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்படும். அந்த இழப்பை சரிசெய்ய அடுத்தடுத்த துறைகள் மூலம் வருமானத்தை பெருக்கும் பணி வேகமாக நடக்கிறது என அவர் கூறினார்.
மின்தடையை ஏற்படுத்த சதி, அமைச்சர் நிர்மல்குமார் பகீர் குற்றச்சாட்டு. மின்வெட்டு பிரச்சினை குறித்து தமிழக மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி அளித்தார். தமிழகத்தில் எங்கெங்கு மின்வெட்டு ஏற்படுகிறது என்பது குறித்து மக்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்தப்படுகிறது. சென்னை பெரம்பூரில் மின்தடை ஏற்பட்ட 40 நிமிடங்களில் சரி செய்து மின் விநியோகம் சரி செய்யப்பட்டது. ஆனால் இரவு முழுவதும் மின் விநியோகம் இல்லை என்பது போல தகவல்களை பரப்பினார்கள். மின்தடை ஏற்பட்டால் முடிந்தவரை விரைவாக சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். சமூக ஊடகங்கள் மூலமாக வரும் மின் விநியோகம் தொடர்பான குறைபாடுகள் சரி செய்யப்படுகின்றன. இரவு நேரங்களில் மின் விநியோகம் தொடர்பான குறைகளை சரி செய்ய குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் மின்தடையை ஏற்படுத்த தனிநபர்கள் சிலர் சதி செய்கின்றனர். சில இடங்களில் பியூஸ் கேரியர் திருடப்பட்டுள்ளது. மின்வெட்டு பிரச்சினை உடனுக்குடன் சரி செய்யப்படுகிறது. போராட்டம் நடத்த மக்களை சிலர் தூண்டுகின்றனர் என அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார்.
இந்தி கூட்டணியில் திமுக இல்லை, புதிய கூட்டணி உருவாக்க திட்டம். திமுக செய்தி தொடர்பு குழு தலைவர் டி கே எஸ் இளங்கோவன் கூட்டணி குறித்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பேட்டியளித்தார். திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் உள்ளிட்ட சில கட்சிகள் தாவிக அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளன. அதனால் அவை கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டனர் என்றுதான் அர்த்தம். அதன் அடிப்படையில் திமுக கூட்டணியில் தற்போது இல்லை என மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். ஒரு கட்சி எடுக்கக்கூடிய முடிவுகள் அந்தந்த கட்சியின் உரிமை, அவற்றை நாம் விமர்சிக்கக்கூடாது என ஸ்டாலின் சொல்லியுள்ளார். பாஜகவுக்கு எதிரான கூட்டணி கண்டிப்பாக வலிமையாகும். காங்கிரஸ் உருவாக்கிய இண்டி கூட்டணியில் திமுக இல்லை. 75 ஆண்டுகளாக பல்வேறு வெற்றி தோல்விகளை நாங்கள் சந்தித்துள்ளோம். கொள்கைக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் திமுக, அதிலேயே தொடர்ந்து பயணிப்போம். வெற்றி பெறும்போது கொள்கைகளை செயல்படுத்துவோம், வெற்றி பெறாவிட்டால் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு அழுத்தம் தந்து போராடுவோம் என்று இளங்கோவன் கூறினார்.
புதிய வக்ஃப் திட்டத்தை தாவிக அரசு ஏற்காது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் புதிய வக்ஃப் சட்டம் அமல்படுத்தப்படவில்லை. தமிழகத்திலும் இதுவரை அமல்படுத்தப்படவில்லை. இனிமேலும் அமல்படுத்தப்பட மாட்டாது என சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜஹான் தெரிவித்தார். ஹஜ் யாத்திரிகர்கள் 417 பேர் கொண்ட முதல் குழுவினர் நேற்று சென்னை திரும்பினர். விமான நிலையத்தில் அவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின் அமைச்சர் ஷாஜஹான் அளித்த பேட்டியில் கூறியதாவது, தமிழகத்திலிருந்து நடப்பாண்டு 6,295 பேர் ஹஜ் பயணத்திற்கு சென்றனர். ஹஜ் பயணியர் வசதிக்காக சென்னை விமான நிலையம் அருகே 40 கோடி ரூபாயில் ஹஜ் இல்லம் கட்டப்பட்டு வருகிறது. அடுத்த ஆண்டு செயல்பாட்டிற்கு வரும். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வக்ஃப் சட்டத்தை முந்தைய திமுக அரசு செயல்படுத்தவில்லை. தாவேக அரசும் அதை அமல்படுத்தாது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் புதிய வக்ஃப் சட்டம் அமல்படுத்தப்படவில்லை. தமிழகத்தில் இனிமேலும் அமல்படுத்தப்பட மாட்டாது. புதிய வக்ஃப் சட்ட விதிப்படி முஸ்லிம் அல்லாத ஒருவர் வக்ஃப் வாரியத்தில் உறுப்பினராக முடியும். அதனால் இதுவரை அமல்படுத்தவில்லை. இனிமேலும் வாய்ப்பு இல்லை என்று அவர் கூறினார்.
விஜய் படத்தால் அதிகாரப்பூர்வ சீட்டை தவிர்த்த நெல்லை மேயர் தனி சோஃபா போட்டு பணிகளை கவனிக்கிறார். நெல்லை மாநகராட்சி மேயர் திமுகவைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் தனது அலுவலகத்தில் மேயர் இருக்கைக்கு மேலே முன்னாள் முதல்வர்கள் கருணாநிதி, ஸ்டாலின் ஆகியோர் படங்கள் வைத்துள்ளார். தனது மேஜையில் முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி படம் வைத்துள்ளார். இந்நிலையில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின் மேயரின் அலுவலகத்தில் முதல்வர் விஜயின் புகைப்படம் வைக்கப்பட்டுள்ளது. மேயர் இருக்கைக்கு நேராக விஜய் படமும் இருபக்கமும் ஸ்டாலின், கருணாநிதி படங்களும் இருக்குமாறு அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர். இந்நிலையில் விஜய் படத்திற்கு கீழே அமர்ந்து பணியாற்ற விரும்பவில்லை என்று ராமகிருஷ்ணன் கூறியுள்ளார். இதனால் தனது அறையில் மேயர் இருக்கையில் அமராமல் அருகில் வேறொரு சோஃபாவில் அமர்ந்து பணிகளை மேற்கொள்கிறார்.
கட்சி பெயரை சொல்லி பணம் வசூல், அதிமுக தலைமை எச்சரிக்கை. அதிமுக தலைமை அலுவலகம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது, அதிமுக பொதுச்செயலர் பழனிசாமியின் தலைமைக்கு வலு சேர்க்க தன்னார்வத்துடன் இளைஞர்கள் எடுக்கும் முயற்சிகள் பாராட்டுக்குரியது. மாவட்டந்தோறும் இளைஞர்களை ஒருங்கிணைக்க தேவையான அனைத்து உதவிகளையும் மேற்கொள்ள அதிமுகவும் கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவும் உறுதுணையாக இருக்கும். அதிமுகவில் 4 மாவட்ட இளைஞர்களுக்கான கூட்டம் வரும் 14ஆம் தேதி நடப்பதாக வரும் செய்தி உண்மை அல்ல. கட்சியின் பெயரை யாரும் தவறாக பயன்படுத்த வேண்டாம். தலைமையின் ஒப்புதல் இன்றி சென்னை தலைமை அலுவலகத்தில் எந்த நிகழ்ச்சியும் நடத்தப்படாது. அப்படி நிகழ்ச்சி நடப்பதாக இருந்தார் பொதுச்செயலர் பழனிசாமி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார். அதிமுக பெயரை சொல்லி சில இடங்களில் பணம் வசூலிக்கும் செயல்கள் நடந்து வருவதாக சமூக வலைதளங்களில் புகார்கள் வருகின்றன. எனவே இளைஞர்கள் மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். தேவையான உதவிகளை கட்சியின் தலைமை அலுவலகத்திலோ தகவல் தொழில்நுட்ப பிரிவிடமோ எந்நேரமும் நேரடியாக கேட்டு பெறலாம் என அதில் கூறப்பட்டுள்ளது.
ஆசிரியர் பதவி உயர்வுக்கு டெட் தேர்ச்சி கட்டாயம், தமிழக அரசு அறிவிப்பு. ஆசிரியர் நியமனம் மற்றும் பதவி உயர்வு தொடர்பான டெட் தேர்ச்சி குறித்து பள்ளிக்கல்வித்துறை செயலர் சந்திரமோகன் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அரசு பள்ளி ஆசிரியர்களின் பணி விதிகள் தொடர்பாக அரசிதழில் அறிவிக்கைகள் வெளியிடப்பட்டன. இந்நிலையில் ஆசிரியர்களின் பதவி உயர்வுக்கு டெட் தேர்ச்சி அவசியமா இல்லையா என ஆசிரியர்கள் குழப்பமடைந்துள்ளனர். டெட் தேர்ச்சி தொடர்பாக சுப்ரீம் கோர்ட் வழங்கிய தீர்ப்பு நகல் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. இந்நிலையில்தான் ஆசிரியர் பணி நியமன விதிமுறைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அஞ்சுமன் இஷாதியை தாலிம் அறக்கட்டளை வழக்கில் மே 29 சுப்ரீம் கோர்ட் வழங்கிய மறு ஆய்வு தீர்ப்பின்படி ஆசிரியர் நியமனங்களுக்கு டெட் தேர்ச்சி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. எனவே ஆசிரியர்களின் பதவி உயர்வுக்கும் டெட் தேர்ச்சி கட்டாயமாகும் என்று பள்ளிக்கல்வி செயலர் தெரிவித்துள்ளார்.
ஸ்டாலின் பேச்சை திரித்து பரப்புகின்றனர். தங்கம் தென்னரசு. முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டுள்ள அறிக்கை, தமிழ்நாட்டில் புதிதாக ஒரு ஆட்சி அமைத்து 1 மாதம் ஆகிறது. இந்த 1 மாதமும் டிவியை பார்த்தாலும் நாளிதழ்களை திருப்பினாலும் கொலையும் கொள்ளையும் பாலியல் வன்கொடுமைகளும் போதை மருந்து நடமாட்டமும் தான் செய்திகளாக இருக்கின்றன. பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஆளும் கட்சியான தாவேக்கர் நிர்வாகிகளே சம்பந்தப்பட்டுள்ளனர். இந்த ஆட்சியை 6 மாதம் விமர்சிக்க மாட்டோம் என்ற திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்லியிருந்தாலும் நிலைமை மிக மோசமாக போய் வரும் நிலையில் அவர் விமர்சனம் செய்தார். 6 மாதம் அல்ல, 3 மாதம் கூட தாங்காது என்ற நிலைமையில்தான் ஆட்சி போய்கொண்டிருக்கிறது என்று ஸ்டாலின் பேசினார். ஆனால் 3 மாதத்தில் இந்த ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்று அவர் சொன்னதாக திரித்து செய்தி பரப்பப்படுகிறது. முதல்வர் விஜய் பத்திரிகையாளர்களை சந்திக்காதது ஏன்? செங்கோட்டையன் விளக்கம். தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தது, முதல்வர் செயல்பாடுகளையே முக்கியமாக நினைக்கிறார். சொன்னதை செய்கிறோமா, மக்கள் அதில் மகிழ்ச்சி அடைகிறார்களா என்பதையே முதல்வர் பார்க்கிறார். பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்வதை காட்டிலும் செயல் வடிவத்திலே அவருடைய திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. மாரிதாஸ் எந்த அடிப்படையில் கைது செய்யப்பட்டார் என சட்ட ரீதியாக தெரியவில்லை. பத்திரிகை சுதந்திரம் என்பது தனிப்பட்ட விமர்சனமாக இல்லாமல் மக்கள் வளர்ச்சி பணிகளில் இருக்க வேண்டும், அப்போதுதான் நாடே வளர்ச்சியடையும் என்று தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் அணுகுமுறையால் திமுக சிபிஎம் பலவீனம், இண்டி அலைன்ஸ் கூட்டத்தில் திருமா வருத்தம். டெல்லியில் நேற்று நடந்த இண்டி கூட்டணி கூட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் பங்கேற்று பேசினார். சமீபத்தில் முடிந்த சட்டசபை தேர்தல்களில் கேரளம், மேற்கு வங்கம் மற்றும் தமிழகத்தில் காங்கிரசின் அணுகுமுறை இண்டி கூட்டணி கட்சிகளான திரிணாமுல், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, திமுக ஆகியவற்றை பலவீனம் அடைய செய்துள்ளது. இது விரும்பத்தக்கது அல்ல. காங்கிரஸ் தனது அணுகுமுறையை மறு ஆய்வு செய்து கூட்டணி கட்சிகளின் ஒற்றுமையை வலுப்படுத்த வேண்டும். இண்டி கூட்டணியில் தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் இணைந்து செயல்படுகிறோம். இயல்பாகவே தேசிய கட்சிகளுக்கும் மாநில கட்சிகளுக்கும் இடையே முரண்பாடுகள் இருக்கும், அவற்றை கூர்மைப்படுத்தக்கூடாது. அந்த பொறுப்பு மாநில கட்சிகளுக்கு மட்டுமல்ல தேசிய கட்சிகளுக்கும் உள்ளது. இதன் ஒரு அங்கமாக மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள மும்மொழி கொள்கையை பற்றி தெளிவான நிலைப்பாட்டை இண்டி கூட்டணி எடுக்க வேண்டும் என்று திருமாவளவன் கூறினார். உள்ளாட்சி தேர்தலில் சுயேச்சைகளுக்கு 20 கூடுதல் சின்னங்கள் ஒதுக்கீடு, ஐஸ்கிரீம், மிக்சி, குக்கர் இடம் பிடிப்பு. உள்ளாட்சி தேர்தல்களில் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை 30 தாண்டும் போது கூடுதலாக சுயேச்சை சின்னங்கள் தேவைப்படுகின்றன. இதற்காக 20 கூடுதல் சுயேச்சை சின்னங்களை தமிழ்நாடு மாநில தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. மாநில தேர்தல் கமிஷன் செயலாளர் ஆ. சண்முக சுந்தரம் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதன்படி மட்டையாளர், பணி, பாலம், கேக், கால்குலேட்டர், கேமரா, கேரட், கிரிக்கெட், ஸ்டம்ப், டீசல் பம்ப், உரை, வறுசட்டி, ஐஸ்கிரீம், ரம்பம், இஸ்திரி பெட்டி, மிக்சி, பிரஷர் குக்கர், கூடாரம், கோடாரி, கண்ணாடி டம்ளர் மற்றும் கத்தரிக்கோல் ஆகிய 20 சின்னங்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் சின்னங்கள் பட்டியலில் தொலைக்காட்சி பெட்டி சேர்க்கப்பட்டுள்ளது.
எனது பெயர் புகைப்படத்தை பயன்படுத்த வேண்டாம். தன்னார்வலர்களுக்கு அண்ணாமலை வேண்டுகோள். அண்ணாமலை எக்ஸ் வலைதள பதிவில் கூறியிருப்பதாவது, தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு நமது இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. 3 நாட்களில் 17 லட்சம் உறுப்பினர்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தற்போதைய சூழலில் நான் உட்பட அனைவருமே இந்த பேரியக்கத்தின் ஒரு அங்கம் மட்டுமே தவிர யாருக்கும் எந்த பொறுப்புகளோ பதவியோ வழங்கப்படவில்லை. தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கான பொறுப்புகள் விரைவில் வழங்கப்படும். நான் முன்பே கூறியிருந்ததைப் போல நிரந்தர பதவி என்பது நமது இயக்கத்தில் இருக்காது. இந்த 1 மாத காலம் என்பது உறுப்பினர் சேர்க்கையில் மட்டுமே இயக்கம் ஈடுபடும். இந்த சூழலில் சில தன்னார்வலர்கள் இணைந்து எனது பெயரையும் புகைப்படத்தையும் பயன்படுத்தி சில இயக்கங்கள் தொடங்கியிருப்பதாக தெரிய வருகிறது. ஏற்கனவே அண்ணாமலை அன்பு கூட்டம், அண்ணாமலை நற்பணி மன்றம் போன்ற பெயர்களில் தொடங்கப்பட்ட அமைப்புகளுக்கு இனி எனது பெயரை பயன்படுத்த வேண்டாம் என சில மாதங்களுக்கு முன்பு கடிதம் எழுதியிருந்தோம். ஆனால் தொடர்ந்து இதுபோன்ற செயல்பாடுகளில் அந்த அமைப்புகள் ஈடுபடுவது வருத்தத்திற்குரியது. எனவே எனது பெயரை பயன்படுத்தும் பல்வேறு அமைப்புகள் உடனடியாக எனது பெயரையோ புகைப்படங்களையோ பயன்படுத்துவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும்.
எம்எல்ஏக்களை தொடர்ந்து மமதா பானர்ஜிக்கு எதிராக 16 திரிணாமுல் எம்பிக்கள் போர்க்கொடி. மேற்குவங்க சட்டப்பேரவைத் தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் 80 இடங்களில் மட்டுமே வென்று ஆட்சியை இழந்தது. தேர்தல் தோல்விக்கு பின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் பிளவு ஏற்பட ஆரம்பித்தது. 59 எம்எல்ஏக்கள் மமதாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி தனி அணியாக உருவாகினர். பெரும்பான்மை அடிப்படையில் அவர்களில் ரிதப்பிரதா பானர்ஜி என்பவருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் அந்தஸ்து வழங்கப்பட்டது. இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்பதற்காக திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி நேற்று தில்லியில் இருந்தார். அப்போது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 16 எம்பிக்கள் சுகேந்துரே மற்றும் ககோலி தஸ்தீதர் தலைமையில் மாநில முதல்வர் சுவேந்து அதிகாரியை நேற்று சந்தித்தனர். இந்த சந்திப்பு பாஜக அமைச்சர் ஒருவர் வீட்டில் நடைபெற்றது. இவர்கள் தங்களை தனி அணியாக மக்களவையில் அமர வைக்கும்படி மக்களவை சபாநாயகருக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். இந்த 16 எம்பிக்களில் சேகர் ராய் மட்டுமே மாநிலங்களவை உறுப்பினர். மற்ற 15 பேரும் மக்களவை உறுப்பினர்கள். பெரும்பான்மை அடிப்படையில் தனி அணியாக உருவாக 19 மக்களவை உறுப்பினர்கள் தேவை. இல்லையென்றால் கட்சித்தாவல் நடவடிக்கையை சந்திக்க நேரிடும். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் ஏற்கனவே 23 எம்பிக்கள் அதிருப்தி எம்எல்ஏக்களுடன் தொடர்பில் இருந்தனர். இதனால் இவர்கள் தனி அணியாக உருவாக வாய்ப்புள்ளது. அவ்வாறு தனி அணியாக உருவானால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பிளவுபடுவது உறுதி என கூறப்படுகிறது.
ஜென்சி கூட்டத்துக்கு ஆள் சேர்க்க தீவிரம், இளைஞர்களை ஈர்க்க முடியாமல் திமுக திணறல். சட்டசபை தேர்தல் தோல்வி திமுகவை கடுமையாக பாதித்துள்ளது. ஜென்சி எனப்படும் இளைஞர்களும் இளம் பெண்களும் விஜய்க்கு அளித்த ஆதரவால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதனால் திமுக தரப்பில் இளைய தலைமுறைகளை கவர திட்டமிட்டுள்ளனர். இதற்காக முதற்கட்டமாக சென்னையில் ஜென்சி கூட்டம் நடத்தப்பட்டது. அதில் பெரிய வரவேற்பில்லை. அடுத்து கோவையில் ஜென்சி கூட்டம் நேற்று முன்தினம் நடந்தது. 2 வாட்ஸ்அப் குழுக்கள் உருவாக்கப்பட்டு ஆன்லைனில் பதிவு செய்யப்பட்டது. அதில் 2000 பேருக்கு மேல் ஆர்வமாக பதிவு செய்தனர். ஆனால் கூட்டத்தில் 500 பேருக்கும் குறைவானவர்களே பங்கேற்றனர். அவர்களிலும் திமுக ஐடி விங் நிர்வாகிகள், திமுகவினரின் குடும்பத்தினர்தான் பங்கேற்றனர். இந்நிலையில் கூட்டத்தை அதிகம் சேர்க்கும் வகையில் திருப்பூர், ஈரோடு, நீலகிரி என மாவட்ட வாரியாக ஜென்சி கூட்டம் நடத்த திமுக தலைமை முடிவு செய்துள்ளது. இதற்கிடையில் கட்சியின் முக்கிய பதவிகளை முதியோர் ஆக்கிரமித்துக் கொண்டு கூட்டம் சேர்க்க மட்டும் இளைஞர்களை அழைத்தால் அது பலனளிக்காது என்று திமுக விசுவாசிகள் சிலர் தெரிவித்தனர். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை முதல்வர் விஜய் இன்று தொடங்கி வைக்கிறார். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தாவேக தலைவர் விஜய் கடந்த 10ஆம் தேதி முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார். குழந்தைகள் பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை உருவாக்கப்படும் என்று அறிவித்த அவர் பதவியேற்பு விழா மேடையிலேயே அது தொடர்பான கோப்பில் கையெழுத்திட்டார். இதைத் தொடர்ந்து அதிரடி படையின் ஐஜியாக பவானீஸ்வரி நியமிக்கப்பட்டார். இந்த படையில் 1 SP, 2 DSP மற்றும் 4 ஆய்வாளர்கள் உட்பட 30க்கும் மேற்பட்ட போலீசார் நியமிக்கப்பட்டுள்ளனர். சிங்கப்பெண் அதிரடிப்படையில் இடம்பெறும் பெண் போலீசார் மற்றும் பெண் எஸ்ஐகளுக்கு நேவி ப்ளூ நிற சட்டை, காக்கி பேண்ட் என்ற சிறப்பு சீருடை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதல்வர் விஜய் இன்று தொடங்கி வைக்கிறார். சென்னை எழும்பூர் ராஜரத்தின மைதானத்தில் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறும் நிகழ்வில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை முதல்வர் விஜய் தொடங்கி வைக்கிறார்.
பிலிப்பைன்ஸ் நிலநடுக்கத்தில் சிக்கி 32 பேர் உயிரிழப்பு. பிலிப்பைன்ஸின் மிண்டனாவோ பிராந்தியத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. 7.8 ரிக்டர் அளவிலான இந்த நிலநடுக்கம் இந்த ஆண்டு பிலிப்பைன்ஸை தாக்கிய மிக வலுவான நிலநடுக்கம் என கூறப்படுகிறது. இந்த நிலநடுக்கம் பிலிப்பைன்ஸின் 2வது அதிக மக்கள் தொகை கொண்ட தீவான மிண்டனாவோவுக்கு அப்பால் கடலில் மையம் கொண்டிருந்ததாகவும், சரங்கனி மாகாணத்தில் உள்ள மாசிம் நகரத்திற்கு தென்மேற்கே சுமார் 32 கிலோமீட்டர் தொலைவில் 33 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிலநடுக்கத்தை தொடர்ந்து பல இடங்களில் கட்டடங்கள் இடிந்து விழுந்தன. மலைப்பாங்கான இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த பேரிடரில் 32 பேர் உயிரிழந்தனர். சுமார் 200 பேர் காயமடைந்தனர். 1000கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ள நிலையில் பலரை காணவில்லை. பிலிப்பைன்ஸில் 700,000 அதிக மக்கள் வாழும் துறைமுக நகரான ஜெனரல் சாண்டோஸில் பல கட்டடங்கள் இடிந்து விழுந்தன. முக்கிய உள்கட்டமைப்புகளும் சேதமடைந்தன.
தாபேக ஆற்று கவிழும் என ஸ்டாலின் கூறியிருக்கக்கூடாது. வீரபாண்டியன். தாபேக ஆற்று கவிழும் என ஸ்டாலின் கூறியிருக்கக்கூடாது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கெலமங்கலத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, தற்போது திமுக கூட்டணியில் நாங்கள் அங்கம் வைத்துள்ளோம். நாளை உள்ளாட்சித் தேர்தல், சட்டப்பேரவை, மக்களவை தேர்தல் வரும்போது கூட்டணியில் தொடர்வது குறித்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூடி முடிவு எடுப்போம். திமுக கூட்டணி கட்சியினர் தற்போது தாவேகாவில் அமைச்சராக உள்ளனர். இதனால் தற்போது கூட்டணி இல்லாத நிலை உள்ளது. தாவேக ஆட்சி கவிழும் என திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியிருக்கக்கூடாது. திமுக கூட்டணியில் நாங்கள் இருப்பது குறித்து கட்சியின் நிர்வாகக்குழு கூட்டத்திற்கு பிறகு முறையான அறிவிப்பை விரைவில் வெளியிடுவோம்.
கோவை, தேனி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்தி குறிப்பு. கடலோர கர்நாடக பகுதிகளிலிருந்து கடலோர ஆந்திர பகுதிகள் வரை சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இன்று ஒரு சில இடங்களில் வழக்கத்தை விட 5 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை அதிகமாக இருக்கக்கூடும். மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும், இந்தியா கூட்டணி கூட்டத்தில் வலியுறுத்தல். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் நடைபெறவுள்ளது. இதையொட்டி இந்தியா கூட்டணி தலைவர்களின் கூட்டம் டெல்லியில் நேற்று நடைபெற்றது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மூத்த தலைவர்கள் சோனியா, ராகுல், ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா, சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ், திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திமுக, ஆம் ஆத்மி ஆகிய கட்சிகள் கூட்டத்தை புறக்கணித்தன. கூட்டத்துக்கு பிறகு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே செய்தியாளர்களிடம் கூறியதாவது, மொத்தம் 23 கட்சிகளின் தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்று தங்களது கருத்துக்களை முன்வைத்தனர். 5 அம்சங்கள் தொடர்பாக கூட்டத்தில் ஒருமித்த கருத்து எட்டப்பட்டது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியின் போது வாக்கு திருட்டு நடைபெற்றது. இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் புகார் கடிதம் அளிக்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி விரைவில் தலைமை நீதிபதியிடம் கடிதம் அளிக்கப்படும். நீட் வினாத்தாள் கசிவு, சிபிஎஸ்இ விடைத்தாள் மதிப்பீடு குளறுபடியால் லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கு தார்மீக பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும்.
மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்க் திருட்டு வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம். மின்வாரிய தலைமை அலுவலகத்தின் கணினி பிரிவில் 34 ஹார்ட் டிஸ்க்குகள் சமீபத்தில் திருடு போயின. மின்துறை டெண்டர், நிலக்கரி கொள்முதல் போன்றவற்றில் முந்தைய ஆட்சியில் முறைகேடு நடந்ததற்கான ஆதாரங்களை அழிக்கும் சதித்திட்டத்துடன் இவை திருடப்பட்டதாக குற்றம் சாட்டிய அரசியல் கட்சிகள் இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தின. இதற்கிடையே மின்வாரியம் கொடுத்த புகாரின் பேரில் சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் கணினிகளை மேற்பார்வையிடும் ஒப்பந்த ஊழியரான அரக்கோணத்தைச் சேர்ந்த கோபிநாத்தை கைது செய்தனர். இவர் கணினி ஹார்ட் டிஸ்குகளை திருடி பெங்களூருவில் உள்ள ஒரு கடையில் விற்பனை செய்தது தெரிய வந்தது. தனிப்படை போலீசார் பெங்களூருக்கு சென்று 34 ஹார்ட் டிஸ்குகளையும் பறிமுதல் செய்தனர். சிந்தாதிரிப்பேட்டை போலீசாரின் முதல்கட்ட விசாரணை அறிக்கை அடிப்படையில் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. விரைவில்